முதல் வாசகம் நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. திருத்தூதர் பவுல் திமோத்தீவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. அன்புக்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறை உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவினமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தில் நின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வரிவித்து கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனரில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனரில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவேனானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் அஞ்சுவானானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது, தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்பம் செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர் ஒருபோதும் பகலொளியை காண போவதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-3 முடியும். இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனை நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தையோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு 2 தீமோத்தேயு 4:2 நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம மறந்துவிடக்கூடாது. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் மிக சிறப்பாய் 2 தீமோத்தேயு 4:2 கூறப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதில் பாடமாக்கி கொண்டு நாம் குடும்பத்திலும் அல்லது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லா தலங்களிலுமே இறை வார்த்தையை அறிவிக்கணும். எப்படின்னா, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாக இருக்கணும், கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. கடைசியில் வர்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொறுமையோடு கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய நேரம் நம்ம இப்போ எப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க, இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப், வாழ்க்கையும் அப்படி தான் மாறுது. அதாவது குடும்பங்களும் அப்படி தான் மாறிக்கொண்டு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு அது பல விதமான குளறுபடிகள் பிரச்சனைகளோடு தான் இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இப்போ இல்லை. அதனால் அருகில் இருக்கக்கூடிய அந்த உறவு, நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நம்ம வார்த்தை கொடுத்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம வார்த்தை கொடுத்த உறவை கூட மறந்துவிட்டு, அதாவது நீ இரு இல்லாமல் போ, நீ உயிரோடு இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் வெதர் யூ எக்ஸிஸ்ட் ஆர் நாட், அதான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறதுல மிகு ஒரு வழி நிறைந்த தண்டனை எதுன்னா அவங்கள நம்ம சுத்தமாக மறந்துட்டு போகிறது தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் நம்ம போகிறோம் பாருங்களேன், அதுதான் ஒரு மனிதருக்கு நம்ம கொடுக்குற மிக அழுத்தமான வழி நிறைந்த ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதைத்தான் நம்ம எல்லாருமே செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வீட்டில் யார் இருக்கிறா நமக்கு அதை பற்றி தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம போகிறோம். வீட்டில் கூட கணவன் ஒரு நேரத்தில் வர்றது, மனைவி ஒரு நேரத்தில் வர்றது, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை நம்ம பழகி கொண்டு இருக்கிறோம். அதனால் பாருங்கள், இந்த மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடுங்கிற வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதோ இந்த இறை வார்த்தையினுடைய ஆழத்தை சிந்திக்கிற பொழுது, நம்ம ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தவர்களுக்கு நாம் எதை கொடுக்கணும் சார்ந்து இருக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதனால் ஒரு சில காரியத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, அதனால் நான் என் உலகத்துக்குள்ளே நான் பயணிக்கிறேன் அப்படின்னு பயணிக்கிற அந்த பயணம் இருக்குது பாருங்களேன். அது ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தால் கூட அது சரியான ஒரு பயணமாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் எங்கேயோ இருந்துட்டு நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கல, நம்ம மத்தியில் இறங்கி வந்து நம்மோடு நம்மில் ஒருவராக இருந்து அவர் என்ன செய்கிறார், இந்த மீட்பு திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினார். இன்றைக்கி நாம் இயேசுவை போல் இருக்கிறோம் அப்படின்னா இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். அப்போ இந்த சிந்தனையோடு இன்றைக்கு உள்ள நற்செய்திக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாற்றி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இறையாற்றி பற்றிய ஒரு காரியம்தான், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது இதெல்லாமே. இப்போது இயேசு இதை தான் நற்செய்தின்னு சொல்கிறார், பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். அப்போ இயேசு தனிமையில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் நானே தான் பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டூ எவ்ரி திங் பை மை செல்ஃப், நான் எதுக்கு இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவர் சீடர்களை போய் பெயர் சொல்லி கூப்பிடுறார், அவர்களை போய் தனிப்பட்ட விதமாக சீடர்களை அவர் அழைத்து தன்னோடு சேர்த்து கொண்டார். அடுத்து நம்ம பார்க்குறோம், பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். அப்போ 12 பேர் மட்டும்தான் இயேசுவோடு இருந்தார்களா என்கிற கூற்று வந்து சரியானது அல்ல, அதைவிட நிறைய பேர் கூட இருந்தாங்க. அப்போ இங்கே லூக்கா செய்தியாளர் மட்டும் பெண்களுடைய பெயர்களாக பதிவு செய்கிறாரு, அதுலேயும் அந்த பெண்கள் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறார். அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிதாபமான ஒரு நிலையிலிருந்து அவங்க மீட்கப்பட்டவர்கள். பொல்லாத ஆவிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் குணமான பெண்கள், எல்லாம் நோய் வேதனையில் கிடந்ததெல்லாம் குணமானதெல்லாம் ஆண்டவரோட வந்து நிற்கிறாங்க. அடுத்தது, ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா. அப்புறம் அரச மாளிகையில் வேலை செய்கிற ஒரு பெரும்போக்கான ஒரு மனுஷங்களுடைய மனைவிகள், அவங்களுக்கெல்லாம் நிறைய சொத்து சுகம்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த கடவுளை பற்றிய ஒரு பெரிய அக்கறையெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு, ஏன்னா காசு போனால் இருக்குது. அப்படிப்பட்டவங்க கூட இந்த இடத்துல வந்து இயேசுவோட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் லூக்கா நட்சத்திரத்தில் ஏன் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு நாம் பார்க்கணும். அப்போ இயேசு நோய் உற்றவருக்கு தான் மருத்துவர் தேவைன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக செயல்படுகிறவர். அப்போ நாமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லவங்கன்னு பார்த்து நல்லவங்களுடைய பொறுவைக்குள்ளே நம்ம நிற்க விரும்புவோம். அப்போ ஆண்டவர் இயேசு தன் பக்கத்தில் வைத்திருந்தவங்கள்லாம் இந்த மாதிரி பாவப்பட்ட பிள்ளைகள், இதோ இவர்கள் மக்களால் பல விதமாக உதறி தள்ளப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஆண்டவருடைய பக்கத்தில் அவங்க சீடத்திகளாக, ஒரு சீடர்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பேனரில் அந்த பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் சும்மா நிற்கலை, இயேசுவோட வந்து அவங்க நிற்கலை, சாதாரணமாக நிற்கலை, ஏதோ ஒன்று செய்து நிற்கிறாங்க. கடைசி வரிகள் அதை உறுதி செய்கிறது. இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். தங்கள் உடைமைகளை கொண்டு இன்றைக்கி நாம் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம கோயில் குளங்கள், நம்மளுடைய ஆலயங்கள் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறோம் வரோம். அப்போது எதுக்கு போகிறோம்? சும்மா ஒரு வழிபாடு. நம்ம வழிபாட்டை செய்துட்டு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ நாம் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறோம் கடவுளுக்கு? பல பேர் என்ன செய்கிறாங்க, கோயிலில் நிறைய வேலைகள், நிறைய பங்கெடுப்புகள், அதுலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போவாங்க. அதிகாரத்தை, ஒரு பெருமையை, எனக்குன்னு ஒரு விதமான ஒரு அடையாளத்தை, அப்படி பல வார்த்தைகளில் நம்ம அவங்களெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் அங்கிருந்து ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்குமா, அங்கே ஏதாவது லாபம் ஈட்டலாமா, பிஸ்னஸுக்கு இந்த க்ரௌடை பயன்படுத்தலாமா, அந்த அங்கே இருக்கிற சூழலை வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமா, இங்கிருந்து ஏதாவது என்னால் சம்பாதிக்க முடியுமா, அப்படியும் பல பேர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த வரிகள் நம்மை சிந்திக்க வைக்குது. அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். தங்கள் உடைமைகளை கொண்டு, அப்போது பாருங்கள், அவங்களுக்குன்னு அவங்க வைத்திருந்த பொருட்களை கொண்டு அவங்க இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். இந்த பணிவிடை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். லூக்கா நட்சத்திரம் 22:27 ஆண்டவர் பணிவிடைனா என்ன அப்படின்றத சொல்கிறார். யார் பெரியவர், பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா, நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது இயேசு கடவுள் வந்து நான் பெரியவன், அதனால் நான் உட்கார்ந்துருக்கிற கேட்டகரியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக, நான் பணி புரிபவனாக, நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவருடைய அந்த அருமையான வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிற பொழுது, ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பணிவிடை புரிகிறவராக இருக்கணும். இன்றைக்கி இந்த பிள்ளைகள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த அடையாளத்தை, அவங்க காரியத்தை எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்படுத்துவதே நம்ம பார்க்குறோம். இயேசு பல இடத்துல பேசினதை அவங்க கூட இருந்து கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. பணிவிடை புரிந்து பாருங்கள், லூக்கா நட்சத்திரம் 16:13 நம்ம பார்க்கலாம். எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. அப்போ இவங்க உலகத்தின் பக்கம் இருக்கிறாங்க. பேய்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த பேய் பிடிக்கிறதுக்கு நிலை, ஒரு அரச இதில் வேலை செய்கிறவருடைய மனைவின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள். அப்போ அவங்க ஏதோ ஒன்றுக்கு அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கலாம் இல்லையா. அவங்க ஏன் அரசவையினுடைய அந்த தலைவர்களை விட்டுட்டு உலகத்தினுடைய காரியத்தை விட்டுட்டு இதோ இந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள். அப்போ இவங்க புரிந்து கொண்டாங்க, இதோ ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பாருங்கள், அந்த வார்த்தைகள் மிக தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும். செல்வம்னா செல்வம் தான், செல்வத்தை போய் நம்ம போய் வேறு மாதிரி டிரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்து மாற்ற முடியாது. வெல்த்து, இன்றைக்கி நிறைய ஒரு உதாரணம், இன்றைக்கி பொருள் சார்ந்த ஒரு உலகத்துக்குள்ளே தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 1008 கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழுது. ஏன் காசு, நான் எதுக்கு கொடுக்கணும், என்னுடையது. அதை கொடுக்குறப்போ கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பேச்சு, அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு என்னது அவங்களுக்கு அறிவுரை, இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், பெருமைக்காக நிறைய நேரத்தில் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற. அஃப்கோர்ஸ் இந்த இன்னொரு பக்கம் அதை விரும்பாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய ஆசீர்வாதங்களை கடவுளுடைய மேன்மைக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கிருந்தோ உதவி செய்கிறவர்கள். இதோ நான் இங்கே இருக்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிறேன், நான் எதுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும், நான் எதுக்கு போய் ஆந்திராவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யலை, தங்களை முடக்கிக் கொள்கிற பிள்ளைகள் இல்லாதவர்களும் ஆண்டவருக்காக தங்களுடைய கரங்களை கடல் கடந்து நீட்டுகிறவர்களும் உண்டு என்பதை அருங்குடை இல்லம் பல நாட்களுக்கு முன்பாகவிருந்தே சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்த ஒரு உண்மை. ஆகவே கடவுள் இன்றைக்கு நமக்கு ஒரு சிந்திக்கிற ஒரு ஒரு வழியை காட்டுகிறார். அப்போ இந்த பிள்ளைகள் தங்களுக்கிட இருந்த அந்த காரியத்தை கொண்டு பணிவிடை செய்தார்கள். இதோ நீங்கள் 1 கொரிந்தியர் 11:23 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். பவுலடியாருடைய கூற்று இது. அப்போ இன்றைக்கி நாம் இந்த பைபிளில் நம்ம பார்க்குற பெண்கள் எல்லாம் இயேசுவிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டார்களோ அதையே கொடுக்குறாங்க. அதை அவங்க வேறு விதமாக கொடுக்குறாங்க. அதை அவங்க பெற்றுக்கொண்ட மன நிறைவின் அடையாளமாக என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உடைமைகளையெல்லாம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கு அதை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, தங்களை சாட்சியாய் மாற்றுறாங்க. எபேசியர் 4:1 பவுலடியார் சொல்கிறாரு, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய அழைப்பு இதுதான் பிள்ளைகளே. நமக்கு கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை, ஒருத்தருக்கு நல்ல ஒரு வளமையான ஒரு வாழ்க்கை, ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதமான பேச்சு, ஒருத்தருக்கு நல்ல ஒரு மனநிலை. இப்படி கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் என்பது அளவிட முடியாததாக இருக்கிறது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். ஒருத்தர் போய் ஒரு பிஸ்னஸில் கை வைப்பார், அவர் ஜெயிக்க முடியாது, போராடுவார் அந்த லாபத்தை ஈட்டுவதற்கு. இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் சும்மா போய் கை வச்சாங்கன்னா போதும், அவங்களுக்கு அப்படியே சலசலன்னு அந்த பிஸ்னஸில் செழிப்படைவாங்க, நல்ல ஒரு லாபம் ஈட்டுவாங்க. ஒரு சில பேர் போய் ஒருத்தர்கிட்ட பேசுனா ஜெயிக்கவே முடியாது, அவங்களோட போராடி தான் அவங்கள நம்ம கேட்க வைக்கணும். இன்னொருத்தர் போய் 2 வார்த்தை பேசினாலே போதும், அந்த நபர் உடனே இவங்க பக்கம் சாய்வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடவுள் கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்களை தவறாய் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க இதை பயன்படுத்தி தீமையான காரியத்தை செய்கிறது, மக்களை ஏமாத்துறது, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்குறார், பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போ நமக்கு கடவுள் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ அதுக்கு ஒரு அழைப்பையும் வைத்து தான் கொடுக்குறார். இப்போ எனக்கு நல்லா பேச ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வார்த்தைகள் எல்லாம் நல்லா பேசக்கூடிய ஒரு நிலையில் நல்லா வருது அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த அழைப்பு இதுதான், நீ இறைவார்த்தை அறிவி. அப்போ நாம் இதை வைத்து கொண்டு காசு பணம் பார்க்க போகலாம். நம்ம போய் எங்கேயாவது நம்ம நாடகம் நடித்து அல்லது ஒரு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஏமாற்றி பேசலாம். இன்றைக்கி நிறைய பேரை ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன? ஸோ ஆண்டவர் இறை வார்த்தையை அறிவிக்கிறது, ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்துவது, இது எனக்கு கொடுத்த அழைப்பாக நான் பார்க்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறா? உங்களுக்கு நல்ல உடல் உள்ளம், உடல் சுகம் இருக்குதா? நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய தளத்தில் ஏதாவது ஒன்றை செய்து. ஒரு பொருள் வளம் மிக்கவராக இருக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை உங்களால் முடிந்ததை செய்து. இப்படி நம்ம அழைத்த அழைப்பு கேட்ப வாழ ஆண்டவர் இன்றைக்கி அழைத்திருக்கிறார். ஸோ இந்த நச்செய்தியினுடைய ஆழத்தை நம்ம கடந்து முதல் வாசகத்துக்கு போகிற போது அதைத்தான் இப்போ நான் சொன்னதைத்தான் பவுலடியார் வந்து மிக அழகாக நமக்கு வந்து அதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். திமோத்தேயுக்குள்ளதிய முதல் திருமுகத்தில் அதில் கேட்கப்படுகிற அந்த கடைசியில் வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள், எதற்காக நீ அழைக்கப்பட்டாய், எதை முன்னிட்டு விசுவாசத்தை அறிக்கையிட்டாய். இதுதான் இந்த வாசகத்தினுடைய நிறைவு வார்த்தைகளாய் வருகிறது. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலைவாழ்வை பற்றி கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். பாருங்க, அப்போ நம்ம அடிப்படை கேள்வி, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த விசுவாசத்தை நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், இதை நம்ம சிந்திக்கணும். அப்போ அவர் ஒவ்வொரு படியாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். பாருங்கள், இந்த 2வது வாசகத்தை கீழிருந்து நம்ம பயணிக்கிறோம். அப்போது கடவுளின் மனிதனாகிய நீ, அப்போ அடிப்படை கேள்வி நம்ம கேட்கணும், நான் கடவுளின் மனிதனாக இருக்கிறேனா? நான் கடவுளுடைய மனுஷன் இல்லை, நான் கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் போய் எப்படியோ வாழ்ந்து கொள்ளலாம். இல்லை, நான் கடவுளின் பிள்ளையாக இருக்கிறேன், நான் கடவுளுடைய மகள், நான் கடவுளுடைய மகன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. தானாக வராது, நாடி தேடணும். நம்ம உட்காந்துக்கிட்டு ஏன் நீதி வருமா இறைப்பாட்டு வருமா, இல்லை, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம நாடி தேடணும். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. விசுவாச வாழ்வு அப்படிங்கிறது வந்து ஏதோ கோயிலில் போய் நம்ம பக்தியாக ஜெபம் பண்ணிட்டு வர்றது பேர் இது விசுவாச வாழ்வு இல்லை. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு சின்ன அடையாளம்தான். ஆனால் விசுவாச வாழ்வு அப்படிங்கிறது ஒரு போராட்டம், அதில் போராடித்தான் ஆகணும். இப்படி தான் வாழணுங்கிற போராட்டம் அது. நிலைவாழ்வை பற்றிக்கொள். பாருங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு கடவுள் எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் அதுக்கு முன்பாக நமக்கு எடுத்து வைக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் சொன்னவர் அதனுடைய முற்பகுதியை நீங்கள் போய் வாசிக்கிற போது இறை பற்றுக்குரிய போதனைகளும் ஆண்டவர் சொல்கிற இது வார்த்தை சொல்லப்படுகிறது. இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி, மாற்று கொள்கைகளை கற்பித்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள். கடவுளுடைய காரியம் நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்க, தற்பெருமை கொண்டவர்கள். நானா நீயா பார்த்துருவோம். நான் செல்வது தான் சரி, அதான் தற்பெருமை. நான் ஒரு காலம் இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஒரு காலம் இவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என் பெருமை பெருசு, தற்பெருமை. அதை வாயில் வார்த்தையாக பேசலாம், பேசாமலே செயல்லையும் காட்டலாம். நம்ம அமைதியாக இருக்கிறோங்கிறதுனால அந்த அமைதி வந்து நம்மளை வந்து நல்லவங்களாக ஆக்கிறாது. நம்ம பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் நீ அரங்கத்தனமாக நின்னீங்கன்னா அவங்களுக்கு தற்பெருமையினுடைய வெறி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் தெரியாதவர்கள், கடவுளுடைய காரியம் எதுனே அறிஞ்சு கொள்ள முடியாதவங்க, தெரிய விரும்பலை, அவங்க தெரிந்து கொள்ள ஆசைப்படலை, பைபிளை எடுத்து வாசிக்கலை, விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள். நிறைய பேர் இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம நிற்கிறோம். விவாதம், இன்றைக்கி பைபிளை எடுத்துட்டா அது விசுவாசத்தினுடைய ஒரு பைபிள் அப்படிங்கிறத புத்தகம் என்பதை மறந்துட்டு விவாதத்திற்குரிய புத்தகமாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார், நான் இப்போ பிரதராக இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் நம்ம கத்தோலிக்க திருவாவை சார்ந்தவர், அப்புறம் வேறு ஒரு சபைகளுக்கு போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி, எங்கேயோ அவருக்கு ஆண்டவருடைய செய்தி கிடச்சிச்சுன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி பெருசுப்படுத்தலை. அவர் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார், என்னை பார்த்துட்டு உங்களோட பேசணும் அப்படின்னாரு. அவரும் வாலிப வயதில் இருந்தார், நானும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், உங்களோட பேசணும் அப்படின்னாரு. நான் உடனே என்ன விஷயம் அப்படின்னேன், இல்லை விவிலியத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் உங்களோட நாங்கள் வந்து பேசணும். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், விவிலியத்தை பற்றி நிறைய நேரம் பேசலாம், நீ நம்பிக்கையை மட்டும் வெளிப்படுத்து, நானும் என் நம்பிக்கையை சொல்கிறேன், நம்ம பேசலாம். நீ விவாதம் பண்ணனா, இது விவாதத்திற்குரிய புத்தகமாக நான் பார்க்கல, இது வந்து விசுவாசத்திற்குரிய ஒரு, நான் வந்து வாசிக்கிற போது கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்குற ஒரு சத்தத்திற்குரிய புத்தகமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த வேத புத்தகத்தை நீ விவாதத்திற்குரியதாக நீங்கள் மாத்திரதாக இருந்தீங்கன்னா நான் பேச விரும்பலை என்று முன்கூட்டியே சொன்னேன். ஆ, இல்லை இல்லை இல்லை, நான் சில சந்தேகங்கள் இருக்கிறது, ஆகவே இந்த சந்தேகங்களை நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். சரி வாங்க, உட்காந்து பேசணும். அப்போது நான் திரு அவையினுடைய படிப்பினை என்ன, இதை சர்ச்சு என்ன சொல்லுது அப்படிங்கிற பேஸில் இருந்து நான் பேசி கொண்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நேரத்தில் நோ இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறு என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் கேட்டேன், இதெல்லாம் தவறுன்னு உனக்கு யார் சொல்லி கொடுக்குறான்னு கேட்டேன். எனக்கு அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார் அப்படின்னாரு. அப்போ அவர் அதிகமாக நான் சொல்வது தான் சரி என்பதை அவர் மேலே வைக்கிறார். நான் சொன்னேன், இந்த நீ சொல்லக்கூடிய காரியங்கள் நீங்கள் சொல்கிறது, அது யாரோ ஒருவர் சொல்வதாக நீங்கள் சொல்கிற, அவர் யார் அவருக்கு அடிப்படை பேஸ் கிடையாது, அவர் உங்களுடைய உன்னை வழிநடத்துகிற ஒரு நபர். ஆனால் எனக்கு இருக்கிற பேஸ் திரு அவை, தாய் திரு அவையினுடைய காலகட்டங்கள் வந்து மிக பழமையானது. கடவுள் அதில் நிறைய விதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக அவரை நான் கையெடுத்து கும்பிட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க, நீ விவாதத்திற்குரிய மனநிலையோடு வருகிறாய், இது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்காது என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். பாருங்கள், அவர் இப்போ எங்கே இருக்கிறார் தெரியாது, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேர் விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்களாக நம்ம நிற்கிறோம். இது கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கத்தோலிக்க திருவாவையில் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் மண்டையில் போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இதை யாரிடமாவது கேட்டு சண்டை போடணும். அதுக்கு நாங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கிறோம், நாங்கள் தான் பைபிளெல்லாம் விளக்கி சொல்லிகிட்டு இருக்கோம்ல. அதனால் திருச்சபை செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் எங்ககிட்ட, நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு குருவானவர், நான் ஒரு ஓரமாக நின்று நமக்கு ஆண்டவர் கொடுக்குற செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நம்மக்கிட்ட ஃபோனில் சண்டை போடுறாங்க. இன்றைக்கி ஒருவர் ஒருத்தரெலாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அவர்கிட்ட ஒரு தாழ்ச்சியான ஒரு வார்த்தையெல்லாம் வரல, அதில் கடுமையான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இந்த குருக்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறீங்க என்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் வேதனையோடு எங்களை சாடுவதை பார்க்கிற போதெல்லாம் இந்த வார்த்தைகளை தான் நான் நினைத்து கொள்வது. இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க, இவங்களை நம்ம ஒரு நாளும் திருப்திப்படுத்தவே முடியாது. அவர்கள் ஆண்டவருடைய நிறைவை காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு நம்ம தான் சோதித்து பார்க்கணும். நம்மளாக சோதித்து அறிந்து நம்ம உடனே இதையும் இப்போ நான் பேசுவதை கூட கேள்விக்கு உட்படுத்துகிறவங்க இருக்க தான் செய்ய போகிறாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம வேதத்தில் பார்க்கிறதே நம்ம விளக்கி சொல்கிறோம். பைத்தியம் கொண்டவர்கள் பொறாமை போட்டி மனப்பான்மை, பாருங்களேன், பொறாமை போட்டி மனப்பான்மை, நீயா நானா? ஆண்டவர் இதுக்காகவா நம்மள்ட்ட வந்து போட்டி போடுறதுக்காகவா நம்மளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே அழைச்சார் அவர்? அதான் பவுலடியா சொல்லுவார், நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், எதுக்குயா இந்த போட்டி? வேணாம், ஆண்டவருக்குள்ளே எல்லாரும் ரத்தம் சிந்துற சாட்சியாக மாறுவோம். போட்டி மனப்பான்மை, பொறாமை, பழிச்சொல், பழிச்சொல், வேதனையான வார்த்தைகளை சொல்கிறது, உண்மையானு தெரியாமல் எதையாவது அள்ளி விடுறது, பொல்லாத ஊகங்கள், இதுவாக தான் இருக்கும். சாமியார் அந்த நபரோட பேசிகிட்டு இருந்தார், அந்த பொண்ணு அந்த பையனோட பேசினா இதுவாக தான் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய விதத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் வெளிப்படுகிறது. அப்படியாக நம்முடைய எண்ணங்களை அப்படியாக வெளிப்படுத்தி பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள், சண்டை சச்சர், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும், இதுதான் ரொம்ப அடிப்படையான காரியம், உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவர்களிடமும் இவை காணப்படுகின்றன. அப்போ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, உண்மையை இழந்தவர்கள், சீரழிந்த மனதை கொண்டவர்கள். நம்ம ஏற்றுக்கணும், இந்த மாதிரி நம்ம கேட்டகரிக்குள்ளே வரோம் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கணும். அப்போ இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆசை, ஆனால் இருக்கலாம். ஏன்னா நம்ம மனுஷங்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஓ, இதை நம்ம விட்டு வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை வரணும். இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவது தான் இறைப்பற்று. எல்லாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், இது எங்கள் கோயில், ஆ ஓ, நம்ம எல்லாம் அந்த பெருமைக்குள்ளே வரோம். இறைப்பற்று ஆதாயம் தருவது தான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். அப்போ அந்த மன நிறைவோடு தான் நான் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிறேன்னா சிந்திக்கணும். உலகத்திற்கு இன்றைக்கி நான் அடிப்படையில் நான் பார்க்குறேன், ஒரு பெரிய ஆலயம் கட்டி வச்சுருக்கிறாங்க, நிறைய கோயில்களை நான் பார்க்குறேன். வரக்கூடிய குருக்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கோயிலை இடித்து மீண்டும் மீண்டும் பெருசு பெருசாக கட்டிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு பக்கத்தில் ஒரு ஏழைகள் ஒரு சிறிய ஆலயம் கட்டி வச்சுருக்கிறாங்க, அந்த கோயில் ஒழுவுது, என்ன செய்யலாம்? இந்த ஆலயத்தில் கொட்டி கொண்டு இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறவங்க எடுத்து கொஞ்சம் அங்கே எங்கேயும் தரலாமே. இன்றைக்கி கோடிகளை சேர்த்து கொண்டிருக்கிற பேராலயங்களையும் நம்ம பார்க்குறோம், கோடிகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் தான் நம்ம வச்சு பேசுகிறோம், குருக்கள், ஆயர்கள், எல்லாருமே சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எதை சேர்த்து வைத்து பாருங்கள், தங்களிடையே இருந்தவைகளை பணிவிடை பயன்படுத்தி பணிவிடை செய்தாங்க இயேசுவுக்கு. அவங்க இது ஏன் காசு, கடவுள் ஏதா ஆண்டவரே அன்றைக்கி 50 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சுருக்கேன், பார்த்து ஒரு 100 ரூபாயாக போட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க இயேசு இடத்துல தங்களுடைய லாபத்தை பார்க்கலை. பாருங்களேன், அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது வேறு ஒரு ஆசீர்வாதம், அவங்கக்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை அவங்க கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம ஆதாயம் தருகிற ஒரு இறைப்பற்றை தான் வச்சுருக்குறோம். நமக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் அந்த இறைப்பற்றை ஓகே, அது ஆதாயம் இல்லையா? இன்றைக்கி மதங்கள் அப்படித்தானே ஓடிக்கொண்டு இருக்கிறது, நம்பிக்கை வாழ்க்கை அப்படித்தானே போகிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை இழந்து போக அழைக்கிறார். பாருங்கள், மன நிறைவு உள்ளவர்களுக்கு, இன்றைக்கி நமக்கு கோயிலுக்கு போதும், நம்ம கோயில் நல்லாயிருக்கு, அப்போ வருமானம் நிறையா வந்திருக்கு, இது என்ன செய்யலாம்? சரி, இல்லாதவங்களுக்கு கொடுப்போமே. அப்படி கொடுக்குற மனநிலை இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய ஊழியர்களாக இருக்க முடியாது. குருவாக இருந்தாலும் சரி, கன்னியராக இருந்தாலும் சரி, ஆயர்களாக இருந்தாலும் சரி, நீ எந்த கேட்டகரிக்குள்ளே ஆண்டவருடைய தளத்தில் நின்னாலும் சரி, ஆண்டவர் இதை சரியாய் நமக்கு கொடிட்டு காட்டுகிறார். பாருங்கள், உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவடைவோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள், அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். இன்றைக்கி தாத்தா பாட்டியெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கி அப்பா அம்மாவெல்லாம் கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்குறோம், சேர்த்து வச்சு என்ன செய்யறோம்? பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு வாசப்படியில், கோர்ட்டு வாசப்படியில் நிற்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்த சொத்து அவங்க எந்த விதத்திலும் அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறதில்ல. பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி நாம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் சொல்லி கொடுக்கணும், நாம் எப்படி உதவி செய்யணும், எப்படி கையை நீட்டணும், எந்தெந்த காரியங்களை நம்ம வந்து ஆண்டவருக்காக செயல்படணும், எந்தெந்த காரியத்தில், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்காம இந்த சொத்து உனக்கு தான்ப்பா நீ வச்சுக்கோன்னா அந்த பிள்ளைகள் எதை அதை வைத்து என்ன செய்வாங்க? எளிமையான வாழ்க்கை வாழ் ஏன்னா நிறைய இருக்குது, என்ன செய்கிறது காசை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் இன்றைக்கி பிசாசு உருவாக்க நினைத்து கொண்டு இருக்கிறான். அவரவர்களுக்கு ஒரு உலகம், அந்த உலகத்தில் நீ ஒளிஞ்சிக்கோ, நீ ஒளிந்து கொண்டு நீ என்ன செய், உனக்குள்ளதெல்லாம் நீ சாப்பிடு, அது உனக்குள்ளது, இது உன்னுடைய காசு, உன்னுடைய பணம், உன்னுடைய பெருமை, நீ அனுபவி. இதைத்தான் உலகம் தந்து கொண்டு இருக்கிறது. இது ஆண்டவருக்கு எதிரான ஒரு அழைப்பு, அது எதிரான ஒரு வாழ்க்கை முறை. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதை நம்ம கேட்டுட்டு நிறைவு செய்கிறோம். எண்ணிக்கை நூல் 14:36 அன்றைய வார்த்தை சொல்லுது பாருங்க. நாட்டை உளவு பார்க்க மோசை அனுப்பி பின் திரும்பி வந்து நாட்டை பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்து மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்க செய்த ஆட்கள், அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆட்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர். பாருங்க, எண்ணிக்கை நூலில் ஒரு சிறிய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இதை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அந்த ஒரு நாட்டுக்குள்ளே போய் இந்த நாடு எப்படிப்பட்டது, இந்த நாட்டுக்குள்ளே போய் போர் புரிந்து ஜெயிக்க முடியுமான்னு இவங்க போய் ஆள் அனுப்பி தூது அனுப்பி பார்ப்பாங்க. அப்போ இதை உளவு பார்ப்பாங்க, தூது இல்லை உளவு. அப்போ போய் பார்த்துட்டு வரவங்க சரியாக சொல்லணும் இந்த இந்த நாடு இப்படி தான். அப்போ அவங்க பார்த்ததை சரியாக இங்கே சொல்லணும். இவங்க என்ன செய்கிறாங்க, அறிக்கையை கொண்டு வந்து மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்க செய்த ஆட்கள். ஆ, அங்கே இருக்கிறவங்களாம் படா பஜார் பயல்க, பெரிய பெரிய ஆளுங்க, அவங்ககிட்டலாம் போய் நிற்க முடியுமா, நம்மளாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் வந்து சோத்துக்கு வலியுறுத்தி பண்ணி நிற்கிறோம், தெய்வம் நம்மளை பண்ணி போய் சண்டை போட வச்சுருவான் போல. பாருங்கள், அந்த ஊருக்குள்ளே ஒரு சலசலப்பு, ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்களே. இன்றைக்கி நமக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த அறிக்கையை, தவறான அறிக்கையை கொண்டு வந்து சேர்க்குற ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. விவிலியத்தை திறந்து வச்சுட்டு ஆண்டவரை அடுத்தவங்களை சபிக்கிறது, விவிலியத்தை வச்சு சபிக்கிறது, அடுத்தவங்களை பேய் பிசாசுன்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா தவறான அறிக்கை கொடுக்குற ஆட்கள். அவங்க யாராக இருந்தாலும் வாதையால் மாண்டனர். இதுதான் கிடைக்க போகுது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியாக வைக்கிறாரு. இதோ ஆண்டவர் அழைத்த அழைப்பு கேட்ப வாழுங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்தாரு, அந்த அழைப்பை நம்ம உணரணும். முதல்ல அந்த ஆசீர்வாதத்தை உணரணும். அப்போ என்னகிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லை, அது எல்லாத்துக்கும் உரியது அப்படிங்கிறத நம்ம அறிந்து அதை எப்படி செயல்பட, எல்லாத்தையும் கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு நம்ம உட்காந்துக்கிறது இல்லை. பணம் ஈட்டுவது நல்லது தான், அந்த பணத்தை நம்ம சரியாய் செலவிட, அது எந்த காரியத்துக்கு இது போகணும், எந்த காரியத்துக்கு இது போகணும் என்பதை நம்ம நல்ல அறிவோடு பயன்படுத்தி ஆண்டவருடைய காரியத்தை நம்ம மேம்பட செய்து இந்த உலகத்தை நம்ம புதுப்பிக்கிற போது கடவுளுடைய படைப்பு திட்டத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம பயணிக்கிறோம். அந்த படைப்பு திட்டத்தை நம்ம இன்னும் மிக அழகாக்க, இன்னும் மெருகூட்ட நினைக்கிற பிள்ளைகளோட ஆண்டவரும் பயணிக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அழைப்பு எத்தகதையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களில் ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அழைப்பு கேட்ப வாழக்கூடிய வல்லமையும் வரத்தையும் உங்களுக்கு தரும்படியாக உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா, பலியென என்னை நான் தருகின்றேன், பலியனையனை நான் தருகின்றேன், உன் பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா.